பெரியார் சிவனையே காண்க. பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இறைவன் தேவர்களால் அறியப்படுபவன் அல்ல. எனவே தேவரும் அறியா சிவனை காண்க. தேவர்களால் காணப்படாதவன் இறைவன். நம்முடைய பெருமான் தேவர்களை தனக்கு அடிமையாக கொண்டிருப்பவர். நாமும் இறைவனுக்கு அடிமைதான். இரண்டு நிலையிலும் அடிமைதான். நம்ம சிவனடியார்கள் என்று சொல்லப்பெறுவதும் அடிமைதான். தேவர்கள் என்று சொல்லப்பெறுகின்ற நிலையில திருமால், பிரமன், இந்திரன் இப்படி எல்லாருமே இறைவனுக்கு அடிமைதான். இறைவன் ஒருவனே முதல்வன். வேறு யாராக இருந்தாலும் அவனுக்கு எல்லாரும் அடிமைதான். நம்மால் காணப்படுகிற பெருமான் அவர்களால் காண முடியாதவனாக நிற்கிறானே, ஏன் இந்த வேறுபாடு? அடிமைனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த அடிமை திறம் என்னன்னு கேட்டா, தேவர்களுடைய அடிமை என்பது அந்த பதவி அடிமை என்கிற பதவி. நீங்க படைப்புக்குரிய பிரமனாக இருக்கலாம், காத்தலுக்குரிய திருமாலாக இருக்கலாம், அழித்தலுக்குரிய உருத்திரனாக இருக்கலாம், வேறு எந்த எந்திசை காவலர்களாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு பதவிதான். படைத்தல் என்கிற தொழில் என்பதற்கு அந்த தொழிலுக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த தலைவருக்கு பிரமன்னு பேர். காத்தல் என்பது ஒரு தொழில், அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். இப்படி இவையெல்லாமே இறைவனுடைய அருள் ஆட்சியில் அவனுடைய அருளால் நடைபெறுகிற இயக்கம். இந்த இயக்கத்தை செய்வதற்கு அதற்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஊழ் அப்படின்னு சொல்றோம், வினை விதி அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே ஊழ் என்பது சடப்பொருள் தான். ஆனா அந்த சடத்தை பதிவு செய்து அதை இயக்குவதற்கு ஒரு தலைவர், அதுக்கு நியதி தலைவர்னு பேர். நியதி தலைவர் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம காலை வழிபாடு செய்யறோம், மாலை வழிபாடு செய்கிறோம், இது சந்திப்பொழுதுன்னு சொல்வது. சந்திப்பொழுது என்பது சடம். ஆனா இந்த சந்தி வழிபாட்டுக்குரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, சந்தி தெய்வங்கள் என்று சொல்லப்படுவது. அப்படி இந்த திருமால், பிரமன், இந்திரன் போன்ற அனைத்து பதவிகளும் இறைவனுக்கு அடிமை என்கின்ற ஒன்று. எப்படி சொல்லலாம் கேட்டா, முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சருக்கு எல்லா அமைச்சர்களும் கட்டுப்பட்டவர்கள். மாற்றுக்கருத்தில் அவர் எப்ப வேணாலும் எந்த அமைச்சரை வேணாலும் நீக்கலாம், யார வேணா அமைச்சராக ஆக்கலாம். இது ஒரு அமைப்பு. இப்ப பொதுவா ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட்சியில் இருக்கிறாங்க, தமிழகம் முழுக்க அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. தொண்டனும் இருக்கிறான், எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேல பார்க்கும் பொழுது அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. இன்னும் அதுக்கு மேல எடுத்துக்கொண்டீங்கன்னா அமைச்சர் முதலானவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த இயக்கத்துக்கு தொண்டர்கள் தான். ஒரு வகையில எல்லாரும் தொண்டர் தான். நீங்க எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் முதல்வராக அமைந்திருக்கிறார். அவர் கீழிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் அந்த கட்சிக்கு தொண்டர்கள் தான். ஆனா தொண்டர்களாக இருந்தாலும் கூட அமைச்சர், இவர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், இப்படி அப்புறம் இவர் வட்ட செயலாளர், நகர செயலாளர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பதவி கொடுத்துருக்கிறாங்க. எந்த பதவியுமே இல்லாம ஒரு தொண்டன் இருக்கிறான். உலகியல் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்துக்கும் அருள் என்கின்ற இயக்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். அரசியல் இயக்கத்துல முதல் வரை அமைச்சர்கள் தாங்க அடிக்கடி பார்க்கலாம், சாதாரண தொண்டன் போய் பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. தொண்டன் போய் தலைவரை காண்பது என்பது அரிது. ஆனா அருள் இயக்கத்துல சாதாரண தொண்டன் தாங்க எப்ப வேணாலும் இறைவன்ற தொடர்பு கொள்ளலாம். இந்த அமைச்சர் போல இருக்கிறவங்க, எம்எல்ஏ போல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இறைவன் அவ்வளவு சீக்கிரம் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா இவர்களெல்லாம் பதவியில் இருப்பவர்கள். அந்த பதவி இறைவனுக்கு அடிமை என்கின்ற பதவி. தொண்டன் என்பவன் விரும்பி தொண்டனா இருக்கிறான். ஏன்னா எதையும் விரும்பாத தொண்டன். அவனுக்கு என்னன்னா, அந்த இயக்கத்துல நான் தொண்டன், எனக்கு அது போதுங்க, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். அதுபோல தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, அந்த பதவியில் போய் உட்கார்ந்து இருப்பவனும் தொண்டன் தான். ஏன்னா அவனும் பக்தி செலுத்தி தான், பக்தியின் முதிர்ச்சி காரணமாகத்தான் இந்த பதவியில் போய் உட்கார்ந்து இருப்பான். ஆக அவனும் தொண்டன் தான், நாமளும் தொண்டன் தான். இப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, நாம் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள். அவங்க எதிர்பார்த்த தொண்டர்கள், எதிர்பார்க்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கிறவங்க புண்ணியத்தின் பயனாக ஏதாவது ஒண்ணு செய்யும்போது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன் பெயர் வருமாறு எல்லாம் செய்தாங்க. இறைவன் பார்த்தாரு, ரொம்ப விருப்பம் இருக்கிறார், ஏன் இவர் பேர் வருவோம் நினைக்கிறாரு, தேக்கி ஒரு தூக்கி பிரம்மாவை போடு அப்படின்னு போட்டார். இன்னொரு தொண்டர் தொண்டு செய்தார், தன்னை வெளிப்படுத்திக்காம தொண்டு செய்தார், அவருக்கு தன்னை கொடுத்து தன் திருவடியில் வச்சுக்கிட்டார். இவனும் தொண்டன் தான், அவனும் தொண்டன் தான், ஆனா தொண்டன் என்ற நிலையில முனைப்போடு கூடியவர் கொடுக்கிற பொறுப்பு வேறு, முனைப்பில்லாத தொண்டர் கொடுக்கிற நிலை வேறு. அப்ப தேவரால் காணப்படாதவன் அப்படின்னா தேவரும் அடிமைதானே. திருவாசகத்தொடர் நீங்க சாடல்ல பாத்தீங்கன்னா, வானவர்களும் வழி அடியார்கான் சாலலோ அப்படின்பார். திருமால் முதலான தேவர்கள் எல்லாம் வழியடியார்கான் சாழலோ. தென்புக்கு தன்பனை தில்லை சித்தம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுகின்ற அந்த பெருமான், அந்த பெருமானை வழி வழியாக வழிபாடு செய்கிற நிலையில திருமால் பெருமன் போன்றவர்களும் வழியடியார்கான் சாழல். அப்ப அவங்களும் அடியார்கள் தானே அப்படின்னா, அவங்களும் அடியார் தான், ஆனா அவங்களால காண முடியாத தலைவனா இருக்கிறான். இதே நீங்க வேற திருவாசகத்துக்குள்ளேயே நீங்க பாத்துக்கொள்ளலாம். திருச்சாடல்ல வரும் பொழுது இவர்கள் வழியடியார்கான் சாழலோ. அப்ப அடியார்களுக்கு இறைவன் அகப்படுகிற பொருள் தானே. ஆனா அதே என்ன சொல்ல, கருடக்கொடியோன் காண மாட்டா கடற்சேவடி. கருடக்கொடியோனால் காண முடியாத கடல் அப்படிங்கிறாரு. இங்க என்னங்கிறாரு, திருமால் முதலவர்கள் எல்லாம் வானவர் முதலானவர்கள் எல்லாம் வழியடியார்கான் சாடலோங்கிறாரு. பார்த்தா மாறுபட்டு இருக்கு, ஒரு பக்கம் அடியாருங்கிறாரு, ஒரு பக்கம் காண முடியாதவங்கிறாரு. இப்ப நம்ம எப்படிதான் கருதுவது அப்படின்னா, அதுதான் அங்க உள்ள நிலை. ஆக முன் தன்முனைப்போடு கூடிய தொண்டர்கள் பதவிகள்ல போய் அமருவாங்க. அந்த பதவி என்பது இறைவனுக்கு அடிமை என்கின்ற பதவி. இப்ப ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், அவர் நல்லா படிச்சு வந்திருக்கிறார், நல்ல கல்வியில தேர்ச்சி பெற்று வந்திருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, முதல்வருக்கு கட்டுப்பட்டவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வருக்கு கட்டுப்பட்டவர். நாம் இருக்கிறோம் முதல்வருக்கு கட்டுப்பட்டவரா கேட்டா, கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை, நான் விரும்பினா கட்டுப்படலாம். நான் தொண்டன், எனக்கு யார் யார் தான் எனக்கு என்னையா என்ன பண்ண முடியும் உன்னால, நான் இந்திய குடிமகன், நான் நீ சொல்றதுலாம் கேட்கணும் அவசியம் இல்லை, நீ சொல்றது தப்பு, நான் எடுத்து என் கருத்தை சொல்லலாம். ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் தன் கருத்தை எடுத்து பேச முடியுமா? சரிங்க 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 செய்தரும் அவ்வளவுதான் செய்தரும். இப்ப இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அப்ப ஒரு சாதாரண பொதுமக்களா நிற்கக்கூடிய தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஆனா அந்த பதவியில் இருக்கிறவங்க அவருக்கு அடிமைதான், அதை மறுத்து பேசு, நான் சொல்றது செய்யனா அதுதான் செய்தாகவும். அப்ப இந்த அடிமைத்திறம் வேறு, நாம் நிற்கிற அடிமைத்திறம் என்பது வேறு. எனவே நம் போன்றவர்கள் இறைவனை எப்பொழுதும் காணலாம். எனவே இதுதான் என எதிர்பார்ப்பில்லாத அடிமைத்திறம். இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பில்லாமல் முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே அருளை மட்டுமே வேண்டி நிற்கின்ற அடிமைத்திறம் என்பதனால நம்முடைய அடிமை வேறு, அவர்களுடைய அடிமை வேறு. அதை எங்க நீங்க பார்க்கலாம்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் ஆட்கொள்கின்ற பொழுது ஓலையை காட்டி ஆட்பார். அப்பதான் இந்திரன் முதலானவர்களை, அந்த தேவர் முதலானவர்களை அடிமையாக கொண்ட பெருமான் சுந்தரரை அடிமையாக கொண்டார். தனக்கு வேறு அடிமை என்பார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க, அந்த இடத்துல அந்த வேறுபாடு தெரியும். சுந்தரரும் அடிமைதான், தேவர் முதலானவர்களும் அடிமைதான், ஆனா அந்த அடிமைத்திறம் வேறு, இந்த அடிமைத்திறம் வேறு. சுண்ட திருத்தொண்டர் புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை காட்டி ஆட்கொள்கிற இடத்துல தாங்க இதுக்கான சான்று. அவரை ஆட்கொண்ட அந்த பாடல் எடுத்து பாரு, தனக்கு வேறு அடிமையாக உடைய எம்மான்பர். அப்ப இந்த அந்த அந்த நிலைதான். அப்ப தேவர்கள் முதலானவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களால் காண முடியாத தலைவர். எனவே தேவரும் அறியா சிவனே காண்க, ஆக தேவரால் காண முடியாத சிவன். பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க, ஆக எப்படிப்பட்டவன் இருக்கிறான் கேட்டீங்கன்னா, அம்மையை ஒரு பாகமாக கொண்டவனாகவும் இருக்கிறான், அம்மையாகவும் இருக்கிறான், அப்பனாகவும் இருக்கிறான். அப்பனாக நிற்கும் பொழுது ஆண், அம்மையாக நிற்கும் பொழுது பெண், அம்மையப்பனாக நிற்கும் போது அலி. அதனால பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க. எல்லா வகையிலும் நீங்க ஒரு பொதுவா நீங்க எடுத்துக்கொண்டீங்க, நம்முடைய உடற்கூறு அமைப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒவ்வொருவருடைய உடம்பும் வலதுபுறம் அனைத்தும் ஆண் தன்மை பெற்றிருக்குங்க, இடதுபுற மனிதன் பெண் தன்மை பெற்றிருக்க, நீங்க ஆணாவும் இருக்கலாம், நீங்க பெண்ணாவும் இருக்கலாம். உடற்கூறு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டா இரு கூறாக பிறந்து பார்க்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் வலதுபுறம் ஆண் தன்மை மிகுதியாக இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆக உடற்கூறுல ஆண் பெண் என்ற வேறுபாடு காணப்பட்டாலும் கூட உடலினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது இதுதான் அமைத்திருந்திருக்கிற ஒரு அமைப்பு. இது இறைவன் எப்படி அப்படித்தான் உலகம், ஆனா அவனுடைய அடிப்படையில தான் இவை இருக்கிறது என்பது இயக்கத்துக்கான அடிப்படை அவன் தான். அதனால அவனுடைய குரு என்று அறிவியல் நிலையிலும் பார்க்க முடியும். எனவே பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க, இது அவன் அந்த அப்படிலாம் இருப்பா. பெண்ணுக்குள்ளும் கலந்திருக்கிறான், ஆணுக்குள்ளும் கலந்திருக்கிறான், அலி எனவும் நிற்கிறான், இப்படி ரெண்டு நிலையிலும் கலந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லலாம். எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய பெருமான் பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க. அப்ப அவ்வாறு அறியப்படுவன, பெண்ணாக அறியப்படுவன், ஆணாக அறியப்படுவன் அப்படின்னு நாம நினைவு கொள்வோம். எனவே பெண்ணான் அழியன்னு பெற்றியன் காண்க, கண்ணான் யானும் கண்டேன் காண்க. இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்க இறைவனை பார்த்திருக்கிறீங்களா? இதாங்க நமக்கும் மணிவாசிற்குள்ள வேறுபாடு. நாம சிவபெருமான பத்து மணிக்கணக்கா பேசலாம், ஒரு பத்து மணி நேரம் கொடுத்தீங்கனாலும் பேசலாம், ரெண்டு மணி நேரம் கொடுத்தாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். எல்லாம் பேசி முடிச்சு கீழே இருக்கும்போது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுப்பா, இவ்வளவு ஆகா சிவபெருமான பத்தி பேசிருக்கீங்க, நீங்க சிவபெருமான பாத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன் நீங்க பார்க்காம எப்படி எல்லாம் பேசுறீங்க? பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க பேசுறோம், நீங்க பாத்துட்டீங்களா? இல்லைங்க. அடுத்த ஆள் சொன்னார், நீயே பாக்குறியே ஏயா பேசுற? அது கேள்வி கேட்கணும், நீயே சிவபெருமான பாக்கல, நீ ஏன் பேசுற அண்ணா? கண்டவர்கள் கண்டதை பதிவு செய்திருக்கிறாங்க, எனவே நாம பேசுறோம். நாம இப்படி பேசுவதனால என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு காணுகிற வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். பார்த்தவர்கள் தான் பேசணும் அப்படின்னா, இப்ப உலகத்துல அணு விஞ்ஞானிகளை தவிர அணுவை பார்த்தவங்க ஒத்துணுமே இல்லை. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் நடத்துறார், அணு அணு பத்தி இயக்கம், அணுல என்ன இருக்குது, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதெல்லாம் இருக்குது, அணு இப்படித்தான் இயங்குகிறது, மூலக்கூறு அமைப்பு இப்படித்தான் இருக்குது அப்படின்னு. சார் நீங்க பாத்துருக்கீங்களா? சார் நான் பார்க்கல. நீங்க ஏன் சார் பாடம் நடத்துறீங்க? நீங்க அணுவே பார்க்கலீங்க சார், முதல்ல போய் அணு கூடத்துக்கு போய் அணுவை பார்த்துட்டு வாங்க சார், அப்புறம் எங்களுக்கு பாடம் நடத்தலாம் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அணு அப்ப காண்பதற்கான அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு வழியா போகிறவர்கள் காணலாம். எல்லாரும் காண முடியுமா அப்படின்னா எல்லாரும் காணலாம். யாரெல்லாம் அணு உலைக்கு போறீங்களோ அணு கூடத்துக்கு அனுமதி இப்ப நீங்க போய் கூடங்குளம் போய் நான் பாக்கிறேன் அப்படின்னு உள்ள போனா விட்டுருவாங்களா? நீங்க மத்திய அரசுக்கு அனுமதி வாங்கணும், அப்புறம் அங்க உள்ள போய் அதுக்கான பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் நீங்க அணிந்து கொள்ளணும், அதெல்லாம் கடந்து உள்ள போய் பல தடைகளை எல்லாம் கடந்து போனா அணுவை போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு நுண்கருவி வச்சிருப்பாங்க, இதா பாருங்க இதுதாங்க அணு, அது கூட உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க போனா இப்படி வெடிக்கும், வெடித்த இவ்வளவு எனர்ஜி இருந்து வெளிப்படும், அதை நாம இப்படி மின்சாரமாக மாத்துகிறோம் அப்படின்னு அவங்க கம்ப்யூட்டர் திரையில தான் காட்டுவான். நீங்க வெடிச்சு காட்டுங்க பாக்கலாம்னா இன்னும் காட்டுறேன் இது அப்படின்னு அதுக்கு தக்க நீங்க அந்த அனுமதி பெற்றுனா அதையும் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு எத்தனை எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் கடந்து நீங்க அணுவினுடைய இயக்கத்தை குழப்பதை பார்க்கலாம். அப்ப இங்க இறைவன் அந்த அணுவுக்குள் அணுவா இருக்கிறவன பார்க்கணும், எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் கடக்கணும். நாம இங்கேயும் அனுமதி உண்டு, இது சிவஞானத்தோடு சம்பந்தப்படும். இங்க அருளே கண்ணாக காணும், அங்க அங்க வந்து நுண்கருவி இருந்தா போதும், நம்மளுடைய கண்ணும் நுண்கருவியும் இருந்தா பார்த்தரலாம். இங்க இதே கண்ணு தான், ஆனா இங்க நுண்கருவிக்கு பதிலாக இருப்பது அருளாகிய கண். அருளாகிய கண்ணை நீங்க பெற்றுவிட்டால் அந்த அணு இயக்கம் உங்களுக்கு புலப்பட்டுரும். அணு இயக்கம் மட்டுமல்ல சிவத்தின் இயக்கமும் புலப்பட்டுரும். இதுதான் அடிப்படை. அது மணிவாசகருக்கு அந்த அருள் கண் கிடைத்தது. ஏன் அது அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சிவபுராணத்தை என்ன சொன்னாரு, கண்ணுதலான் வந்தான் தன் கருணையாகிய கண்ணை எனக்கு காட்ட வந்தான். அப்ப கருணை கண் பெற்றவர் யாரு? மணிவாசகர். அப்ப கருணை என்பது என்ன? அருள். அருள் கண் பெற்றவர் என்பதனால அவருக்கு வந்தது சிவபெருமான் என்று தெரிந்தது. அருள் கண் நமக்கெல்லாம் இல்லை என்பதனால சிவபெருமானே வந்தாலும் சிவபெருமானா நமக்கு தெரியாது. இவ்வளவுதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அவருக்கு சிவமே தெரிந்ததுன்னா அருட்கண் பெற்றவர், எனவே அவருக்கு சிவம் வந்தது வந்தது சிவன் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துகிறார். அதனுடைய சான்றுதான் இது. சிவன் என கண்ணால் யானும் கண்டேன் காண்க, யாரோ பார்த்தாங்கன்னு அவர் சொல்ல, நான் பார்த்தேன்னு சொன்ன. இது நம்முடைய மூவர் பெருமக்கள் இடத்துல நீங்க பார்க்கலாம். முதல் பதிங்க தோருடைய செவியன் எடுத்துக்கொண்டா, அங்கு சுட்டிக்காட்ட முடியாத இறையை சுட்டிக்காட்டினார். நான் பார்த்தேங்கிறதுக்கு அவரே சான்றாக ஏதோ இவன் அப்படின்னு சொன்னாருமே, இவன் என்று சுட்டிக்காட்டுவது. அப்பர் தேவாரத்துல நிறைய பதிகம் கான் அப்படின்னு சொல்லலாம், கண்டாய் அப்படின்னு பதிகம் உண்டு. கான் அப்படின்னு அறிவுறுத்துவது போலவும், கண்டேன் அப்படிங்கிறது போலவும் அவரே பாடிக்காரு. நீங்க கான் என்ற பதியும் பாடியிருக்கிறார், கண்டாய் அப்படின்னு பாடியிருக்கிறார், கண்டேன் அப்படின்னு பாடியிருக்கிறார். கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே, கற்குடியில் இருக்கக்கூடிய கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே, செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. செங்காட்டம் குடி பதிமூறாம் முழுத்து பாத்தீங்கன்னா அந்த பெருமானை நான் கண்டேன் முழுமை. அவரே நான் பார்த்தேன், அவங்க பார்த்தாங்கன்னு பாடல, நான் பார்த்தேன். உலகத்துல ஒரு பழமொழி என்னது, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நமக்கு அப்படி இல்லை, கண்டவர்கள் உண்டு என்பதுதான் நம்முடைய சைவத்துறையினுடைய அனுபவம். நான் பொதுவா இந்த வேதாந்தத்துல இருந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அதுக்கு என்ன பொருள் கேட்டு வை, கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில. ரொம்ப காலமா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கு, சொல் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தொடர். அதாவது நீங்க சாமி பார்க்க முடியாது, பார்த்தேன்னா இருக்க மாட்டேன், இருந்தா பார்க்க மாட்டேன் அப்படி சொல்றது. பார்த்தவன் இல்ல, நீ நான் பார்த்துட்டேன்னா இருக்கிற வேலை உனக்கு நீ இல்ல, இருக்க மாட்டேன். ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்முடைய பெருமக்கள் கண்ணால கண்டு வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டே கண்டவர்கள், கண்டுகொண்டே வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதுதான் நம்முடைய வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே இங்க நான் என்னை ஆட்கொண்டது சிவபெருமான் தான், யாரோ என்னை ஆட்கொள்ள, நானே ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு ஐயா வந்தது சிவபெருமான் தானுங்க எப்படி சொல்றீங்க, இல்லைங்க சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இந்த நூல்கள்லாம் சொல்லுது. அதாவது குருவாக வருவது சிவம்தான் குருவா வரும், எனவே நீ வந்து உன்னை ஆட்கொள்கிற குருநாதனை சிவமாகவே பார்த்துக்க, அதனால வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்க. வந்தது சிவபெருமான் தான் நூல் சொல்லுச்சுங்கிறது அப்பாற்பட்டது. என் கண்ணுக்கு என் முன்ன நான் காணும் வண்ணம் என்னுடைய பெருமான் வந்தான். இதுதான் அங்க நடந்த நிலை. ஏன்னா இங்க நடந்த பிறகுதான் இந்த சூத்திரம் வருகிறது. சிவஞான போத சூத்திரம் மணிவாசகருடைய வரலாற்றுக்கு பிறகு வந்ததுதான். சூத்திரத்துக்கு அப்புறம் மணிவாசகர் வரல, அவருடைய வரலாறு அமையல. எனவே இறைவனே குருவடிவமாக தாங்கி வருவான் என்பது சிவஞான போதம், ஆனா வந்தான் என்பதுதான் மணிவாசகர் வரலாற்றை காட்டப்படுகிற உண்மை. எனவே அந்த அடிப்படையில இங்க நான் என் கண்ணால இறைவனை பார்த்தேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்பேன். யாரு வந்தா அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தான் வந்தான்னு பின்னாடி சொல்ல போறாரு. எனவே பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன், யானும் கண்டேன். இது உயர்ந்த எட்டாத அந்த பெருமான நான் பார்த்துட்டேன், கண்ணால் யானும் அப்படின்னு சொல்லுவது இந்த உண்மை அப்படின்னு. அதாவது ஒன்னத்துக்கு ஆகாத நான், எனக்கு போய் அவ்வளோ ஒரு காட்சி. இதுக்கு இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இழிவு சிறப்பு உண்மை அப்படிம்பாங்க. உண்மை என்பது இழிவு சிறப்பும்பாங்க இலக்கண முறையால. அதனால இங்க யானும் யானும் நீங்க திரும்ப பல இடங்கள்ல அந்த யானும் அந்த உம் என்பது உண்மை அப்படின்னு பேர், அந்த உண்மை தொடர் அப்படின்னு வச்சு அதை சொல்லப்படுவோங்க. அது அந்த இதுக்கு தக்கவாறு பார்த்துக்கொள்ள. இங்க வந்து யானும் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதையே காண்க. அதாவது அருள் சுரக்கக்கூடிய அமுதமாக விளங்குகிறான் கண்ணான் யானும் கண்டேன் காண்க. அருள் நனி சுரக்கும் நனி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தங்க. நனி இதுக்கு நம்ம முன்ன இதுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்குதுங்க. அதாவது முத்தி குழந்து முனிவர் குலான் நனி வாட, நனி விருப்பன் போலும் நனி விருப்பன் மிகுதியான விருப்பம், நனி என்பது மிகுதி குறித்தது. அதுங்க அருள் அது நனி இந்த இருந்து சேர்ந்ததுனால அருணனி அப்படி இருக்குது. அருளாகிய கருணையை மிகுதியாக சுரக்கின்ற அமுது. அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. இறைவனுடைய கருணை கருணை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த கருணையினுடைய பெருமையை நான் கண்டேன். ஆக யாராலும் காண முடியாத அந்த கருணையை நான் கண்டேன், எனக்கு அது அனுபவம் ஆயிற்று அப்படின்னு சொல்ல வர. எனவே மிக உயர்ந்த அமரரும் அறிய முடியாத இறைவனுடைய அந்த கருணையை நான் காணும் வண்ணம் எனக்கு அவன் அருள் செய்தான். எனவே கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருணை சுரக்கும் அமுதையை காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் சேவடி திண்டினன் காண்க. இந்த பெருமான் யாவரும் பெறவரும் இருக்கிற அந்த இறைவன், தேவரால் காண முடியாத அந்த தலைவன், யானும் உய்யும் வண்ணமாக என்ன செய்தான், ஒரு வடிவம் தாங்கி வந்தான். அவன் திருவடி இந்த மண்ணில் தேயும் வண்ணமாக, அவன் கால் ரெண்டும் அந்த மண்ணில் வந்து பட்டது, அப்படி தேய்தல் அப்படின்ட்டு. அதனால புவனியில் சேவடி திண்டினன் காண்க, அவனுடைய சிவர் என்னுடைய திருவடிகள் இரண்டும் இந்த மண்ணில் தேயுமாறு அப்படியே வந்து நடந்து வருகிறார். மணிவாசக பொருட்டு பெருமான் மண்ணில் தேய வந்தார். திருப்பெருந்துறையில சுந்தரமூர்த்தி சாமிகள் பொருட்டு திருவாரூர்ல வந்தார், அங்கேயும் அவர் கால் தேய வந்தார் இல்லைங்களா. யாரும் காண முடியாத அந்த தலைவர் நண்பர் பொருட்டு நிலம் தன் திருவடி தேயும் வண்ணமாக அந்த நாரும் திருவடி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழா பெருமாள். அதுபோல இங்க அந்த பெருமானுடைய திருவடி இந்த மண்ணில் தேயும் வண்ணமாக அவன் வருகிறான். புவனியில் சேவடி திண்டினன் காண்க. சரி, இப்ப வந்தது சிவபெருமான் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, சிவன் என யானும் தேரினன் காண்க. எனவே எனக்கு என் பொருட்டு மானிட சட்டை தாங்கி வந்தான், அவன் வந்தது அவன்தான் என்பது நான் தேறினேன். அதாவது ஐயப்பாட்டுக்கு இடமான இல்லாமல், எனவே வந்தது சிவபெருமான் தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதை குறித்திருக்கிறார். எதனாலன்னா அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அறிந்து கொண்டார், கருணையே கண்ணாக கொண்ட காரணத்தினால அறிந்து கொண்டார். நம்ம அந்த அந்த தொடர் மறந்துடக்கூடாதுங்க. கருணை கண் காட்ட வந்தான்னு இவருக்கு கண் காட்டத்தான வந்தான், அந்த கண் பெற்ற காரணத்தினால வந்தது சிவபெருமான் என்பதை தெரிந்து கொண்டார். எனவே சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. சிவபெருமான் வந்தார், என்னை ஆட்கொண்டார். எனவே வந்து மானிட சட்டை தாங்கி வந்தான், மண் தீண்டும் வண்ணம் மண்ணை தீண்டும் வண்ணம் வந்தான், என்னை ஆட்கொள்ளும் வண்ணமாக வந்தான். எனவே வந்தது அவன்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. அதுக்கப்புறம் குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்கள். ஆக சிவனினை யானும் தேரினன், அவனினை ஆட்கொண்டு அருளினன், குவலை கண்ணி கூரன் காண்க. ஆக அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன். ஆக உமையம்மை பாகமாக கொண்ட பெருமான் தான் என்னை ஆட்கொண்டு அருளியவன். எனவே சிவனனை யானும் தேரினன், அவனினை ஆட்கொண்டு அருளினன், குவலை கண்ணி கூரன் காண்க. குவலை மலர் போன்ற கண்ணை உடைய அம்மையை பாகமாக கொண்ட பெருமான் என்பது பொருள். எனவே இங்க ஏன் குவலைக்கண்ணி அப்படின்னு சொல்லணும், ஒரு காரணம் பற்றி மணிவாசகர் குவலைக்கண்ணியும் குறிப்பிருக்கிறார். என்ன காரணம் கேட்டால், உமையம்மையினுடைய கண்களுக்கு செந்தாமரை மலரை ஊமை கூறாது, கருங்குவலை மலரை ஊமை கூறியது, வெப்பம் மிக்க செங்கதிரோனுக்கு மலரும் தாமரை இறைவனின் மரக்கருணையையும், குளிர்ந்த நிலவின் முன் மலரும் கருங்குவலை இறைவன் புரியும் அறக்கருணையும் கருதி என்க. தாமரையும் மலரும் குவலையும் மலரும், கருங்குவலை மலர் இரவு நேரத்தில் மலர்வது, அது சந்திரனுடைய கதிரால அம்மையினுடைய கருணை குளிர்ச்சி மிகுந்தது என்பதனால இங்க குவலை கண்ணி கூரன் என்று குறித்திருக்கிறார் என்பது உரையாசிரியர் தருகின்ற கண்ணாயிரமையா கொடுக்கிற உரை விளக்கம். எனவே இங்கு அம்மையை பாகமாக கொண்டிருக்கின்றான் அந்த கண், குவலை மலர் போன்ற கண், அது குளிர்ச்சி பொருந்தியது. அதனால் இது அறக்கருணையை குறிப்பது. ஏன்னா மரக்கருணை இன்பத் துன்ப ரெண்டையும் கொடுப்பது, அறக்கருணை என்பது ஆனந்தத்தை கொடுப்பது என்பதனால குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. ஆக இறைவனை பார்க்கும் போதே இறைவியை பார்த்தலாம். ஆக உமை ஒரு பாகனாக நிற்கிற பெருமான் அவனை உடனே காங்க என்கிறார். கோலை கண்ணி கூறன் காங்க, அவளும் தானும் உடனே காங்க. எங்கு இறைவன் நிற்கிறானோ அங்கு இறைவி நிற்கிறாள் என்பது சைவ சித்தாந்தம். இறைவனும் இறைவியும் பிரிப்பில்லாது இருப்பவர்கள். அதாவது நெருப்பும் சூடும் போல, மலரும் மணமும் போல, வீணையும் நாதமும் போல, இதெல்லாம் பிரிக்க முடியாது. வீணைனா நாதம் இருக்கும், பூனா வாசம் இருக்கும், நெருப்புனா சூடு இருக்கும். இதுதான் குண குணி சம்பந்தம் பேர். குணம் குணி, பூ கட்டு விட்டா நாற்றம் கட்டு இருக்கும், நாற்றம் கட்டு இருக்குதுன்னா பூ கட்டு இருக்கிறது என்பது பொருள். எனவே சிவ சம்பந்தம், சிவத்துக்கு சக்திக்கு இருக்கிற சம்பந்தம், பிரிப்பின்றி இருக்கிற சம்பந்தம், ரெண்டும் பிரிக்கவே முடியாது. சிவம் எங்கு இருக்கிறதோ அங்கு சக்தி உண்டு, சக்தி இருக்கிற இடத்துல சிவம் உண்டு. நம்ம அறிவுக்கு தான் சிவசக்தியை தனித்தனியா பாத்துக்கிறோம். தனியா அம்மை சன்னதி தனியா, சிவபெருமான் சன்னதி தனியா, அப்படின்னு தனித்தனியா பாத்துக்கிறோம். உண்மையில் சக்தி, நீங்க கண்ணால் காணப்படுகிற வடிவங்கள் அனைத்தும் சக்தி தான். அந்த வடிவத்தை இடமா கொண்டு அருள்வது சிவம். சக்தி தன் வடிவு, சிவத்துக்கு சக்தி தான் வடிவு. அந்த வடிவங்கள் அனைத்தும் சக்தி பேதங்கள் அப்படின்னு சொல்லப்படும். நவந்தரும் பேதங்களாக நாதனை நடிப்பது என்பது சிவஞான சக்தியா. எனக்கு சிவலிங்கத்தை போய் பார்க்கிறோம்னு சொன்னா அந்த சிவலிங்கிறதே பொதுவா நீங்க சக்தியின் வடிவமாகவே காணலாம். உமையம்மை இருக்கிறாங்க இந்த பக்கம், பன்னார் மொழியம்மை, அதுவும் சக்தியின் வடிவம் தான். அங்கேயும் அருள் செய்வது சிவம் தான், இங்கேயும் அருள் செய்வது சிவம் தான். ஏன்னா அந்த அருள் என்பது சிவத்துக்குள்ள அடங்கி நிற்பது, வகரம் சிகரத்துக்குள் அடங்கி நிற்கும். இதுதான் நிலை. ஆனா நம்ம இதெல்லாம் அவ்வளவு எளிதாக நம்ம அறிவுக்கு பதிவு செய்து கொள்ள முடியாதுங்க. பதிவு செய்து கொண்டாலும் கூட உணர முடியாது. நமக்கு அந்த வேறுபாடுன்னா வந்து சாமி வேற, அம்பாள் வேற, முருகன் வேற, விநாயகர் வேற, இவர் வேற, அவர் வேறன்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு தான் பார்த்துட்டு இருப்போம். நீங்க ஆழமாக நீங்க நூல்களை படிக்க படிக்க, நம்ம திருவுருளை சிந்திக்க சிந்திக்க, நாம் பக்குவப்படப்பட, முருகப்பெருமான் வேறல்ல, விநாயக பெருமான் வேறல்ல, சக்தி வேறல்ல, சிவம் வேறல்ல, எல்லாம் ஒண்ணுதான் தெரியும். இது அன்பு வளர்ந்து முதிர்ந்து ஓங்கி நிற்கும் போதுதான் தெரியும். அது வரைக்கும் யாரு சொன்னாலும் நம்ம மனசு ஏத்துக்காது. முருகன் முருகன் தான், விநாயகர் விநாயகர் தான் அப்படின்ற நினைப்புமே உடைய எல்லாம் ஒன்றுதான் நினைக்கவே மாட்டோம்ங்க. நம்ம அறிவு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளாது. நாம் ஒத்துக்கொண்டாதான் அப்படிங்கறது இல்ல, ஒத்துக்கொள்ளலனாலும் ஒத்துக்கொண்டாலும் உண்மை என்பது எப்பவும் இருக்கக்கூடிய ஒன்று. அதனால இறைவன் இறைவி என்பது நம் பொருட்டு தாங்க ரெண்டா வருது. அதான் ஓரொரு வாயினை மானாம் காரத்து ஈர் இயல்வாய். ஒண்ணுதான் நமக்கு அது செய்வதற்காக தானும் தன் தையலுமாக ரெண்டா வரலாம். ஆனா ரெண்டு ஒன்றாதல்ல, ஒண்ணுதான் ரெண்டா நிக்குது. நாமது அவனும் ஒன்றாதல் என்பது ரெண்டு பொருள் ஒன்றாதல், அவனும் அம்மையும் இருப்பது ஒன்று இரண்டாம் நிற்றல். ஆக ஒன்று இரண்டாம் நிற்றல் என்பது சிவத்துக்கும் சக்திக்கும் உரிய சம்பந்தம், ரெண்டு பொருள் ஒன்றாதல் என்பது நமக்கு சிவத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். இது அத்துவீதம். அதுக்கு பாத்தீங்கன்னா தாதாண்மியம் அப்படின்னு வடமொழியில. எனவே சிவசக்தி என்பது பிரிப்பின்றி இருப்பது. இது சித்தியார் படித்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லிப்பார். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கறத மிக தெளிவாக சிவஞான சித்தியார் கொடுத்திருக்கிறது. அந்த நூல் படிக்கிற காலத்துல நீங்க அங்கேயும் பார்த்து கொள்ளலாம். இங்க ரெண்டு நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா தெரியும், மணிமாசக பெருமானை இறைவன் குரு வடிவமாக வந்து ஆட்கொண்டார். நீங்க வரலாறு இப்ப வந்து கதைக்கு வந்துருங்க, தத்துவம் எல்லாம் மறந்து மர ஓரமா வச்சுங்க. இப்ப கதை வரலாறு என்ன சொல்லுது, இவர் குதிரை வாங்க வந்தார், இறைவன் குருநாதராக வந்தார், புருந்து மரத்துக்கண்டு அமர்ந்திருக்கிறார். வந்தாரு எங்க ஏதோ பாடம் நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போனார். பார்க்கும்போது பாடம் நடந்துட்டு இருந்துச்சு, கேட்டாரு கொஞ்ச நேரம், கேட்டு முடிச்சுட்டு சரி இன்றைய பாடம் இந்த அளவுல நிறைவடைகிறது, நாளை பார்க்கலாம் அப்படின்னு ஆசிரியர் பார்க்க பிடிச்சார். இவர் போய் காலில் விழுந்தார், சுவாமி என்னையும் உங்க சீடனாக ஏற்றுக்கங்க, இந்த மாணவர் கூட்டத்துல என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கங்க. இவருக்காகத்தான் அவர் அந்த கூட்டத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்திருந்தார் என்பது நிலை. திருவடி எடுத்து வச்சாரு, உபதேசம் பண்ணாரு, சரிப்பா நாளையும் நீ பாடம் கேட்கவா அப்படின்ட்டாரு. பாடம் கேட்க வந்தாச்சு, பாடம் கட்டு இருக்கிறார். பாடம் நடந்து கொண்டிருந்து ஒரு நாள் சோதி வந்துச்சு, எல்லாரும் உள்ள போங்கினாரு, இவரை நிறுத்தினாரு, இவரோட சில பேர் நின்றுட்டார். இது வரலாறு. இப்ப வந்தது குரு வடிவம், குருவடியும் தாங்கி வந்தது தானே இவரு பாடணும். அப்ப இவரு தன்னை ஆட்கொண்ட இடத்துல வரும்போது என்ன சொல்லிருக்கணும், இறைவன் தான் வந்தாரு, இறைவன் தான் வந்தாரு சொல்லணும். இறைவி வந்தான்னு சொல்லவே கூடாது. இறைவி எங்க வந்தாங்க? அப்ப குருவடிமம் வந்த போது யாரு வந்திருந்தா? ஞானாசிரியம் தான் உட்கார்ந்துருந்தான். சக்தி எங்க அங்க இருந்துச்சு? ஆனா சொல்றாரு, குவலை கண்ணி கூரன் காங்க, அவளும் தானும் உடனே காங்க. வந்தது அவன் மட்டும்தான் வந்தா, அவள் எங்க வந்தா? வரவே இல்லை. ஆனா ஒரு பாட்டுல போறாங்க, இங்க மட்டும் இல்லைங்க, எங்க திருவாசு முழுக்க தேடுங்க, எங்கெல்லாம் தன்னை ஆட்கொண்டதாக சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல பாருங்க. மறுவார் மடர் குழல் மாதினோடும் வந்தருளி, அருவாய் மறைவையில் அண்டரனாய் ஆண்டு கொண்டான். எப்படி வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு கேட்டா, அம்மையோடு வந்து ஆண்டு கொண்டான். பையலார் மையலிலே தாண்டுவன கடவேனி பையவே கொடுகோந்து பாசனும் தாருருவி. தையல் இடம் கொண்டவிரான். எப்படிங்க தையல்வா நான் விழுந்து விடக்கூடாதுன்னு அவன் தையலோடு வந்தானா? என்ன இதுதாங்க கவியினுடைய நிலை. நாம வந்து உலகியல் மயக்கத்துல விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் எப்படி வந்தாங்க? வந்தவன் தனியால வந்திருக்கணும். ஐய, நான் மயக்கத்துல விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சவன் அவன் எப்படி வரணும்? அவன் மட்டுமில்ல வந்திருக்கணும். அவன் அப்படி வரலாம், நான் தையலார் மையலில் விழுந்து விடக்கூடாது என்று தையலோடு வந்தான. என்ன எப்படி அனுபவிப்பது? இதை திருவாசகத்தை எவ்வளவு காலம் படிச்சு இந்த வரிக்கு பொருள் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே, அனுபவம் ஆகுதுமே. அப்ப அந்த இடத்துக்கு என்ன, அதாவது அந்த வடிவம் அனைத்தும் வகரம், வகரத்தை இடமாக கொண்டு அருள் செய்வது சிவம். எனவே வந்தது ஒருத்தரா வந்தாலுமே இருவராகத்தான் கருதப்படும். இதுதான் அடிப்படைங்க. அப்ப ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தன் இருக்கிறார் என்பது பொருள். சக்தியை காண்கின்ற பொழுது சிவம் அவ்விடத்தில் இருக்கிறது, சிவத்தை காண்கின்ற பொழுது சக்தி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியணுமே ஒழிய சிவம் தாங்க வந்துச்சு, சக்தி வரலீங்க, சக்தி தாங்க வந்துச்சு, சிவம் வரலீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு அந்த அனுபவம் இன்னும் நிகழல. எனவே சிவலிங்கத்தை போய் பார்க்கும்போது சிவசக்தியை தான் கும்பறோம், அம்மையை போய் நின்னீங்கனாலும் சிவசக்தி தான் கும்பறோம், அங்கேயும் சிவசக்தி தான் இருக்குது. அது பக்குவ குறைவா இருக்கிறவங்களுக்கு கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவி இருந்தா தான் போய் பற்றும். கொஞ்சம் பக்குவம் அடைந்தவங்களுக்கு சிவலிங்கமே பற்றுக்கோடான்னு அங்கிடும், அவங்க அந்த வடிவத்தை கண்ணு இதுவே அவங்க மனசு தயித்துரும். இன்னும் ஒரு சில பேருக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அன்பு முதிர்ந்தவங்களுக்கு சிவலிங்கம் கடந்த நிலையில அங்க அறிவு பக்குவப்படுங்க, அதான் அருவ நிலை. அது சில பேருக்கு உருவம் பக்குவப்படுத்தும், இது தொடக்க நிலை. அதுக்கப்புறம் அருவுருவம் தான் லயத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் அருவும் லயத்தை கொடுத்துரும், அப்புறம் எல்லா கடமைக்கு எதுவுமே லயிட்டம் எல்லாமே லயப்பட்டுடும். உருவத்தை பார்த்தாலும் லயம் ஆயிடும், அருவத்தை பார்த்தாலும் லயம் ஆயிடுவோம், அருவுருவத்தை பார்த்தாலும் லயம் ஆயிடும். லயம் என்பது ஒடுங்குதல் என்பது பொருள், நம்ம அறிவு ஒடுங்குதல். அப்ப அந்த ஒடுக்கம் எப்ப வரும், எந்த பொருளை காண்கிற பொழுது உங்களுக்கு ஒடுக்கம் வருகிறது, அது சிவம். ஆறு ஒருவர் உழுகுவார் உள்ள துண்ணே அவ்வுருவாய் நிற்கின்றாருள் தோன்றும். இதுதான் அடிப்படை. எனவே சித்தாந்தத்தை நன்கு பயில தொடங்கிவிட்டால் சிவம் சக்தி என்கிற வேறுபாடு பேசவே கூடாது, ரெண்டும் ஒன்னுதான். நமக்காக ரெண்டாவது, ஆனா உண்மையில் பொருள் ஒன்றுதான். சிவம் சிவத்தினுடைய ஆற்றல், சூரியன் சூரியனுடைய கதிர், சூரியன் சிவம், சூரியனுடைய கதிர் என்பது சக்தி. நம்மை வந்து தொடுவது எது? சக்தி தான் வந்து தொடும். எது? சூரியன் கதிர் தான் நம்மளை வந்து சூரியனா வந்து தொடுது. சூரியன் நைக்கு போனீங்கன்னா எரிஞ்சு போயிடுவோம், அந்த கதிரே நம்மளால தாங்கிக்க முடியல, எவ்வளவு வெப்பமா இருக்குது. அப்ப அந்த சூரியனுடைய அந்த அவ்வளவு பெரிய சூரியன்ல சில கதிர்கள் மட்டுமே வந்து நம்மை வந்து தொடுது, அந்த வெப்பமே நம்மளால தாங்கிக்க முடியலையே. சூரியனை நெருங்கி போனா என்ன ஆகும்? எல்லாம் எரிஞ்சு சாம்பலா தான் இருக்கும். சிவம் என்பது நமக்காக இறங்கி வருகிற நிலையில தான் நாம அவனை பற்றுகிறோம். பற்றி நம்ம பக்குவப்பட்டுட்டா என்ன ஆகும்? அவனோடு கலக்கும் போது அவன் எங்கும் வியாபித்திருப்பது போல நாமும் அவனோடு கலந்து எங்கும் வியாபித்திருப்போம். இதுதான் முடிந்த நிலை. இது படிக்க 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 மெல்ல மெல்லத்தான் உணர முடியுங்க. இது எளிதாக எல்லாராலும் உணரப்படுகிற நிலை அல்ல. நீங்க சைவ சித்தாந்தத்தை நன்கு படித்தாத்தான் இந்த நிலையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இங்க என்ன சொன்னாரு, இறைவன் வந்தான், இறைவியோடு வந்தாங்க. குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, உடனே பார்த்து. அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவரு வந்தார்னால, இரண்டையும் ஒரே நேரத்துல பார்க்கலான்னாரு.